நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். தமிழ்நாட்டை சார்ந்த தேவ சகாயம் அவர்களுக்கு இன்று வத்திக்கானில் போ பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது. அவர் புனிதராக அறிவிக்கப்படுகிறார். இது குறித்த செய்தி விவரணம் முன்வைக்கிறார் ரைசல். இந்திய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு இன்றைய நாள் முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தேவ சகாயம் என்பவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தில் புனிதராக இன்று பிரகடனம் செய்யப்படுகிறார். வரலாற்றில் முதன் முதலாக தமிழர் ஒருவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தில் புனிதர் எனும் உயர்நிலையை பெறுவது முக்கியத்துவமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உலகில் அதிகமான மக்களால், குறிப்பாக சுமார் 30% மக்களால் பின்பற்றப்படும் சமயம் கிறிஸ்தவ சமயமாகும். இந்த கிறிஸ்தவ சமயத்தில் பல நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருந்தாலும் அதிகமான மக்கள் பின்பற்றும் பிரிவு கத்தோலிக்க கிறிஸ்தவ பிரிவு. இதன் தலைவர் வத்திக்கான் நாட்டின் அதிபராக இருக்கும் போப் பிரான்சிஸ் அவர்கள். போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்று 10 பேரை புனிதராக அறிவிக்கிறார். அதில் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்த தேவ சகாயம் அவர்கள். தேவ சகாயம் யார் என்ற பின்னணி அறிந்து கொள்ளும் முன்பு, கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தில் ஒருவரை புனிதராக அறிவிப்பது என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோமே. புனிதர் என்றால் யார்? விளக்குகிறார் தமிழ்நாட்டில் தேவ சகாயம் அவர்கள் உயிரிழந்த இடத்தில் இயங்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கோட்டாறு கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் நாயர் சூசை நசரேன் அவர்கள். வத்திக்கானிலிருந்து அவர் நம்மிடம் இப்படி விளக்கினார்.
புனித நிலையை தங்கள் வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் எல்லா சூழலிலும் எத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வாழ துணிகின்ற ஒருவரே புனிதராக அறிவிக்கப்படுகிறார் என்று சொல்லலாம். புனிதம் என்பது ஏதோ வானிலிருந்து திடீரென கீழே விழுந்து விடுகின்ற ஒன்று அல்ல. மாறாக அன்றாட வாழ்வில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை கண்டு, அழைப்பினை ஏற்று, குரலை கேட்டு அதன்படி நடக்க துணிவதுதான் புனிதத்தினுடைய தொடக்கம் என்று சொல்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்.
சாதாரண மனிதர்கள் அவர்கள் நல்ல முன் உதாரணமாக வாழ்வை வாழும்போது அவர்களை புனிதர் எனும் உயர்நிலைக்கு உயர்த்துகிறது கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயம் என்கிறார் வத்திக்கானில் தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஊடக பிரிவின் அருட்திரு டைட்டஸ் மோகன் அவர்கள்.
பொதுவாக ஒரு எண்ணம் இருக்குது, புனிதர்கள் அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை அறிவிக்கிற அந்த நபர்கள் ஏதோ சாதாரண மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய ஒரு இடைவெளி இருப்பது போன்று, அவர்கள் அதிகமாக மேலுலகை சார்ந்தவர்கள் போன்று ஒரு தோற்றத்தை, உணர்வை நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் புனிதர்கள்னால் சாதாரண மனிதர்கள் தான், நம்மளை போல் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இறந்து போன, ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒரு சாட்சியம் அல்லது ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களைத்தான் திருச்சபை புனிதர்லைக்கு உயர்த்துது.
கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயம் ஒருவரை புனிதராக அங்கீகாரம் செய்வது என்பது எளிதான ஒன்றல்ல என்கிறார் ஆயர் நசரேன் அவர்கள்.
இந்த கத்தோலிக்க சமயத்தில் புனிதராக அறிவிப்பது என்பது மிக பெருமைக்குரிய ஒன்று என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த புனிதருக்காக அறிவிப்பது என்பது மிக எளிதாக நடந்துவிடுகிற காரியம் அல்ல.
மட்டுமல்ல, வத்திக்கான் ஒருவரை புனிதராக பிரகடனம் செய்யும் முன்பு மிகவும் கடுமையான விசாரணைகளை, நடைமுறைகளை மேற்கொள்கிறது. தேவ சகாயம் அவர்களை புனிதராக அறிவிக்க வேண்டும் என்ற தமிழக ஆயர்களின் கோரிக்கை பல படிகளை கடந்து இறுதியில் வத்திக்கானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிறார் ஆயர் நசரேன் அவர்கள்.
மறைசாட்சி தேவ சகாயம் 2004 தமிழ்நாடு ஆயர் பேரவை அவருடைய இந்த புனிதத்திற்கான முயற்சியை எடுக்கலாம் என்று அனுமதி தந்த பிறகு இறை ஊழியராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் வணக்கத்துக்குரியவராக வெனரபிள் என்று புகழப்பட்டார். பின்னர் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களினால் 2012 டிசம்பர் 2 அவர் அருளாளர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். வணக்கத்துக்குரியவரிலிருந்து அவர் பியாட்டிஃபைட் என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பின்னர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் வழியாக, அவருடைய வேண்டுகள் வழியாக புதுமை ஒன்று நிகழ்ந்ததை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவரை புனிதராக உயர்த்தலாம் என 2020 பிப்ரவரி 21 அன்று அதனை ஏற்றுக்கொண்டு அறிவித்தார்.
இனி புனிதராக பிரகடனம் செய்யப்படும் தமிழ்நாட்டை சார்ந்த தேவ சகாயம் யார் என்பதை அறிந்து கொள்வோமே. விளக்குகிறார் ஆயர் நசரேன் அவர்கள்.
புனிதராக அறிவிக்கப்படுகின்ற தேவ சகாயம். 18ஆம் நூற்றாண்டில் நெருக்கடியான ஒரு சூழலில் தன்னுடைய கத்தோலிக்க நம்பிக்கையை இழக்கும் அளவுக்கு வதைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் துணிவோடு இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர், மகிழ்வோடு தந்தவர் என்று சொல்லலாம். ஒரு மறைசாட்சியாக உயிர் நீத்தவர், கொலை செய்யப்பட்டவர்.
17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேவசகாயம் அவர்கள் தனது 39வது வயதில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏன் அவருக்கு அரசனால் மரண தண்டனை தரப்பட்டது? விளக்குகிறார் அருட்திரு டைட்டஸ் மோகன் அவர்கள்.
இவருடைய காலம் ஒரு 17ஆம் நூற்றாண்டு. வாசுதேவர் நம்பூதிரி, தேவகி அம்மை இந்த தம்பதிக்கு தற்போதைய தமிழகத்தினுடைய கடைகோடி கன்னியாகுமரியில் நட்டாலம் என்கிற ஒரு பகுதியில் பிறந்த ஒரு குழந்தை நீலகண்டன். அவர் பிறந்த அந்த சூழல்களில் நாம் பார்க்குறோம், தென் திருவிதாங்கூர் மன்னராக மார்த்தாண்டவர்மா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சியில் வந்து இவர் சின்ன வயசுலேருந்தே பொற்கலை மற்றும் அறிவாற்றல் இப்படி நல்ல திறமைசாலியாக இருக்கிறார். இந்த திறமையை பார்த்து அரசவையில் மன்னன் வந்து அந்த அரண்மனையில் அவருக்கு பல பணிப்பொறுப்புகளை கொடுக்குறாரு. இருந்தாலும் அங்கே பார்க்குற சூழல்கள் என்பது உண்மையிலேயே அந்த மனிதர்களை வந்து பல பிரிவுகளாக பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையிலே ஒரு கீழ்த்தரமாக மனிதர்களை நடத்துகிற கொடுமைகள் எல்லாம் நடக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள். இந்த ஒரு சூழலில் தான் வந்து அந்த அங்கு டச்சு தளபதி டிலனாயை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ இவருடைய சோகமான வாழ்க்கை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த டச்சு தளபதி டிலனாய் வந்து இவருடைய நண்பராக மாறுகிறார். அதுக்கு பிறகு பார்க்குறோம், அவர் வழியாக பைபிள்னு சொல்லுவோம் இல்லையா, திரு விவிலியம், விவிலியத்தை எல்லாம் வாசிக்க தொடங்கும் போது நானும் அப்போ ஒரு கிறிஸ்தவனாக மாறி என்னுடைய ஒரு புது நம்பிக்கையில் நான் வளரணும் அப்படின்னு உள்ள ஒரு ஆர்வம், அதோடு சேர்ந்து இந்த கொடுமைகளுக்கு எதிராக ஒரு சமூகம் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்று பகர்கின்ற ஒரு விதமாக கிறிஸ்தவராக மாறுகிறார். கிறிஸ்தவனாக மாறினால இவரை பார்த்து நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு வர துவங்குறாங்க. இதை பார்த்த மன்னனும் அந்த ஆதிக்க சூழலில் இருந்தவங்க எல்லாம் இவருக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, அநீத விதமாக பழித்துரைக்கிறாங்க. கடைசியில் நாம் பார்க்கறது போது காற்றாடிமலை, இப்போது இருக்கிற அந்த அது ஆர்வாய் மொழிக்கு அரு பக்கத்தில் இருக்கிற காற்றாடிமலையில் அவரை வந்து என்ன செய்கிறாங்க, துப்பாக்கினால் சுட்டு கொள்கிறாங்க.
தேவ சகாயம் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழா நேற்றும் இன்றும் என்று 2 நாட்களாக வத்திக்கான் நகரில் நடைபெற்று கொண்டுள்ளது. நேற்றைய விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை அருட்கன்னியர் என்று அழைக்கப்படுகின்ற சிஸ்டர்ஸ் அரங்கில் பாடினர். தேவசகாயம் அவர்களை புனிதராக வத்திக்கான் பிரகடனம் செய்வது ஒரு சமய விழாவாக இருந்தாலும் வத்திக்கானில் நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவில் இந்திய மற்றும் தமிழக அரசுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருப்பதாக இந்த விழா அரங்கிலிருந்து குறிப்பிடுகிறார் அருட்திரு டைட்டஸ் மோகன் அவர்கள்.
வத்திக்கானுடைய தூய பேதுரு சதுக்கம் வளாகமே மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க, 1000000 மக்கள் வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 10 நபர்கள் வந்து இன்றைக்கி புனிதர்களாக பிரகடனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரகடனம் நடக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா இது எப்படிப்பட்ட ஒரு சமய சடங்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, திருப்பலி கொண்டாட்டம். அந்த திருப்பலியில் தான் வந்து கத்தோலிக்கருடைய தலைவராக இருக்கிற போப்பாண்டவரில் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் வந்து இவர்களை புனிதர்களாக அறிவிக்கிறார்கள். அந்த பிரகடனத்தை அவர் தான் செய்வார். தொடக்கத்திலிருந்தே பவனியோட வந்து திருப்பலி எல்லாம் தொடங்கி இருக்குது. ஏராளமான அருள்பணியாளர்கள், ஏராளமான மக்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்க்குற போது தமிழக அரசினுடைய சார்பாக வாழ்த்து செய்திகளை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்திய அரசும் தமிழக அரசும் வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கு. அதுபோன்று தமிழக அரசினுடைய சிறுபான்மை தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் மற்றும் தமிழக அரசினுடைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர்களெல்லாம் வந்து இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஒட்டுமொத்த இந்திய திருச்சபையும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகத்தான் இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழ்நாட்டை சார்ந்த தேவ சகாயம் அவர்கள் இன்று புனிதராக அறிவிக்கப்படுவது என்பது தமிழ் அடையாளம் சார்ந்த அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒன்று. விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.